الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وسلم تسليمًا كثيرًا. أما بعد، فقد قال جل وعلا في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم: هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون، صدق الله العلي العظيم. கணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்றைய காலத்திலே அல்லாஹ்வுடைய இந்த தீனுல் இஸ்லாத்துக்கு எதிராக வெளியிலிருந்தும் பல வகையான தாக்குதல்கள், இன்னொரு பக்கம் முஸ்லிம் சமூகத்திலிருந்தே இஸ்லாத்தின் மீது கடுமையான தாக்குதல், இந்த இரண்டு வகையான ஒரு தாக்குதலுக்குரிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். ஒரு பக்கம் இன்றைக்கு இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்கு உலக அளவில் மிகப்பெரிய சதி நடக்கிறது. இந்த சதி என்பது காலங்காலமாக நடந்து கொண்டு வருகிற ஒன்று. அதிலும் குறிப்பாக கடந்த 21ஆம் நூற்றாண்டை நாம் பார்த்தோமையானால், ஒரு இந்த 21ஆம் நூற்றாண்டுடைய துவக்கத்திலிருந்தே ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் இஸ்லாமிய நாடுகளை பிடிப்பதும், பெருமானாரை கேவலப்படுத்துவதும், திருக்குறானை எரிப்பதும், இஸ்லாத்தை குறித்து தவறான விமர்சனங்கள் செய்வது என்று இந்த மார்க்கத்தை அழிப்பதற்கு எல்லா வகையிலும் அவர்கள் சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்ச்சி என்பது இன்றல்ல, எல்லா காலத்திலையும் இஸ்லாத்தை அழிப்பதற்கான முயற்சி நடந்தது. இஸ்லாம் அழிந்து போகும் என்று உலகத்திலே ஒரு சாரா கடந்த காலத்திலும் கனவு கண்டார்கள், இன்றைக்கும் ஒரு சாரார் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த மார்க்கம் அழியும், இந்த மார்க்கம் இல்லாமல் போகும் என்று ஒரு காலத்திலே மக்களுக்கு ஒரு சாரார் ஆசைப்பட்டாங்க. இஸ்லாம் அழிஞ்சு போயிடும், பெருமானார் இறந்த நேரத்தில், பெருமானார் வஃபாத்தான நேரத்தில் உலகத்தில் ஒரு சாரார் அப்படின்னு நினைச்சாங்க. இதோடு இந்த மார்க்கம் முடிந்து விட்டது, இந்த குர்ஆனுக்குரிய சக்தி முடிந்து விட்டது, இந்த தீனுடைய பவர் அழிந்து விட்டது என்று பெருமானார் இறந்த போது உலகத்திலே ஒரு சாரார் கற்பனை கனவு கண்டார்கள், இஸ்லாம் இத்தோடு முடிவு கொண்டு விட்டதுன்னு நினைச்சாங்க. ஏன்னா பெருமானார் இறந்த நேரத்தில் கிட்டத்தட்ட அரபுலகத்திலே ஒரு பெரிய ஒரு புரட்சி ஏற்பட்டது, இஸ்லாத்துக்கு எதிரான புரட்சி. பெருமானார் வஃபாத்தான பிறகு 4 நகரங்களை தவிர எல்லா நகரத்தில் உள்ள மக்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார்கள். மக்கா, மதீனா, தாயிஃப், பஹ்ரைன், இந்த 4 ஊர்களில் மட்டும்தான் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். மீது எல்லா ஊர்களிலும் உள்ள அரபுகள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி மறுபடியும் சிலை வணக்கத்திற்கு சென்று இஸ்லாத்தை அழிப்பதற்கு எதிராக திரண்டார்கள். அப்போ உலக மக்கள்லாம் நினைச்சாங்க, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கம் இத்தோடு முடிந்து விட்டது, அவருடைய இறப்போடு அவருடைய மார்க்கம் முடிந்து விட்டது என்று அன்றைக்கு கனவு கண்டார்கள். ஆனால் அது நடக்கவில்லை. அதே போல தாத்தாரியர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக படையெடுத்த நேரத்தில் அவர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக, இஸ்லாத்துக்கு எதிராக தொடுத்த அந்த பயங்கர தாக்குதல் எவ்வளவு பயங்கரமான தாக்குதல், அன்றைக்கு உலகில் வாழ்ந்த சமுதாயம் நினைச்சாங்க இஸ்லாம் இத்தோடு முடிந்து போய்விட்டது, இந்த தாத்தாரியர்களை தாக்குப்பிடிக்க முடியாமல் இஸ்லாமிய உலகம் அழிந்து போகும் என்று நினைத்தார்கள். இஸ்லாம் அதிலிருந்தும் மீண்டு வந்தது. அதே போல ஸ்பெயின் வீழ்ந்த போது, ஸ்பெயின் 800 வருடங்கள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்து அங்கே அறிவியலையும் கல்வியையும் புகுத்திய ஒரு உன்னதமான நாடு, ஸ்பெயின் வீழ்ச்சியின் போது நினைத்தார்கள் இனி இஸ்லாத்திற்கு எழுச்சி இல்லை, இஸ்லாத்திற்கு மறுபிறவி இல்லை என்று அப்போது ஒரு சாரார் நினைத்தார்கள். கடைசியாக 1924 உஸ்மானிய ஹிலாஃபத், உஸ்மானிய ஆட்சி அதிகாரம் வீழ்ந்த நேரத்தில் அப்போ ஐரோப்பியர்கள் கனவு கண்டாங்க, இனி இஸ்லாத்திற்கு எதிர்காலம் இல்லை. இப்படி கடந்த காலத்தை நாம் எடுத்து பார்த்தோமேயானால் ஒவ்வொரு காலத்திலும் முஸ்லிம்களுக்கு சோதனை வந்த நேரத்தில் எதிரிகள் நினைச்சாங்க இனி இஸ்லாத்திற்கு எதிர்காலம் இல்லை என்று நினைத்தார்கள். ஆனால் ஒவ்வொரு சோதனையிலிருந்தும் இஸ்லாமும் முஸ்லிம்களும் உயிர்ப்பித்து மீண்டும் மீண்டும் அவர்கள் மேலே வந்து கொண்டுதான் இருந்தார்கள், கியாமத் வரைக்கும் இருப்பார்கள். காரணம், இந்த தீன் உலகத்தில் உள்ள எல்லா மார்க்கங்களையும் மிகைக்கிற தீன், எல்லா மதங்களையும் எல்லா சமயங்களையும் மிகைத்து நிற்கிற மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாம். இதற்கு அழிவே கிடையாது. என்ன காரணம்? எல்லா சோதனைகளையும் இந்த மார்க்கம் தாங்கி நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம்? நாலாபுறத்திலிருந்து முஸ்லிம்கள் மீது தாக்குதல், இஸ்லாமிய நாடுகள் மீது தாக்குதல் நடக்கிறது. ஆனால் இது எல்லாவற்றையும் மிஞ்சி இஸ்லாம் நிலைத்திருக்கிறது என்று சொன்னால், முஸ்லிம்கள் நிலைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? ஒரே காரணம் தான், இந்த குர்ஆன் இருக்கிற வரை இந்த தீனும் இருக்கும். குர்ஆன் இருக்கிற வரை இந்த மார்க்கத்தை யாராலும் அழிக்க முடியாது. இந்த குர்ஆன் இருக்கிற வரை இந்த தீனை யாராலும் அழிக்க முடியாது. பெருமானார் இறந்த நேரத்தில் சஹாபாக்கள் பலரும் பெருமானார் இறப்பை ஏற்க மறுத்தார்கள். ஒரு நபி எப்படி மரணிக்க முடியும்? ஒரு நபி எப்படி இறக்க முடியும்? நபிக்கு மரணம் வராது, இறை தூதருக்கு மரணம் வராது என்று சஹாபாக்களை சந்தேகப்பட்டு பெருமானார் இறந்திருக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஏறத்தால பல சஹாபாக்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிற ஒரு நிலையில் இருந்தார்கள். அந்த நேரத்திலே அவர்களை உயிர்ப்பித்தது எது? ஹஜ்ரத் அபூபக்கர் அவர்கள் ஓதி காட்டிய ஒரே ஒரு திருக்குர்ஆன் வசனம். குர்ஆனுடைய ஒரு வசனம் தான் அந்த சஹாபாக்களை உயிர்ப்பித்தது. ஹஜ்ரத் அபூபக்கர் பார்த்தார்கள் நிலைமை சரியில்லை, சஹாபாக்கள் எல்லாம் பெருமானாருடைய இறப்பை, பெருமானாருடைய மரணத்தை ஏற்க மறுக்கிறார்கள். சைதுனா அபூபக்கர் மிம்பரில் ஏறினார்கள், சொன்னார்கள், ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை தூதர் தான். கத் ஹலத் மின் கபிலிஹி ருசுல், இவர்களுக்கு முன்னால் எத்தனையோ இறை தூதர்கள் இந்த உலகத்திலே வந்து மரணித்திருக்கிறார்கள். இந்த நபி இறந்து விட்டால் அல்லது கொல்லப்பட்டு விட்டால் அவருக்கு பிறகு நீங்கள் இந்த தீனை புறக்கணிப்பீர்களா என்று குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கினான். இந்த வசனத்தை இறக்கிய போதுதான் சஹாபாக்கள் சொன்னார்கள், அதற்கு முன்னாலும் இந்த வசனம் இறங்கி ஓதப்பட்டு வந்தது, ஆனால் அபூபக்கர் சொன்னபோது அந்த வசனம் எங்களுக்கு அப்போதுதான் இறங்கியது போல இருந்தது. இப்போ அந்த வசனத்தில் அல்லாஹ் கேட்குறான், என் நபி இறந்துட்டா நீங்கள் தீனை விட்டும் போயிடுவீங்களான்னு சொல்லி. அப்போ தான் சஹாபாக்கள் நம்பினாங்க, பெருமானாருக்கும் இறப்பு உண்டு, பெருமானாருக்கும் மரணம் உண்டு, அல்லாஹுடைய தூதர் மரணித்தார்கள் என்று இந்த திருக்குர்ஆனுடைய வசனம்தான் அந்த சஹாபாக்களை மீண்டும் இந்த சத்திய மார்க்கத்தின்பால் கொண்டு வந்தது. எப்போது சோதனை வந்ததோ அப்போதெல்லாம் குர்ஆன் முஸ்லிம்களை பாதுகாத்தது. ஹஜ்ரத் அலியுடைய காலத்தில் ஹஜ்ரத் அலி ரதியல்லாஹு அவர்களுக்கும் முஆவியாவுக்கும் நடையிலே சிஃபின் போர், முஸ்லிம்களுக்கு இடையில பெரும் யுத்தம், இரு தரப்பிலும் பலர் கொல்லப்படுகிறார்கள், இரு தரப்பிலும் சிந்தப்படுகிற ரத்தம் முஸ்லிம்களுடைய ரத்தம். ஒரு கட்டத்தில் யுத்தம் அதனுடைய உச்ச கட்டத்தை அடைகிறது. இப்போ ரெண்டு தரப்பில் உள்ளவர்களும் பார்த்தாங்க, ஹஜ்ரத் அலியுடைய படையிலும் முஆவியாவுடைய படையிலும் இரு தரப்பிலும் சஹாபாக்கள் முஸ்லிம்களுடைய ரத்தம் சிந்துகிறது. இந்த போரை நிறுத்த வேண்டுமானால் என்ன செய்வது? ஒரு சஹாபி குர்ஆனை தன்னுடைய ஈட்டியினுடைய அந்த முனையிலே சுட்டி குர்ஆனை தூக்கி காட்டினார்கள், குர்ஆனை உயர்த்தி காட்டினார்கள். தோழர்களை, இந்த குர்ஆன் இருக்கிறது, இந்த குர்ஆனை கொண்டு நாம் நமக்கிடையிலே உள்ள பிரச்சனையை முடிப்போம், யுத்தம் வேண்டாம் என்று குர்ஆனை தூக்கி காட்டினார்கள். எப்போது அந்த குர்ஆனை பார்த்தார்களோ இரு படையில் உள்ள வீரர்களும் ஆயுதத்தை கீழே போட்டார்கள். அங்கே ரெண்டு படை வீரர்களுக்கான அந்த சண்டையை, அந்த யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்த திருக்குர்ஆன். குர்ஆன் இருக்கிற வரை இந்த சமுதாயத்தை யாராலும் அழிக்க முடியாது. எனவேதான் தாத்தாரியர்கள் உலகத்தில் உள்ள எல்லா குர்ஆனையும் அழிக்கணும், இந்த குர்ஆன் இருந்தால் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார்கள், குர்ஆன் அழிக்கணும்னு முயற்சி செஞ்சாங்க. பக்தாதில் உள்ள எல்லா குர்ஆனையும் அழித்தார்கள், குர்ஆனுடைய விரிவுரைகள் தஃப்சீர்கள் எல்லாத்தையும் அழித்தாங்க. எவ்வளவு முடியுமோ எல்லா இஸ்லாமிய நூலகங்களையும், அந்த நூல்களை எல்லாம் எடுத்து நதியிலே தூக்கி வீசினார்கள் தாத்தாரியர்கள். எல்லா குர்ஆனையும் அழிச்சிட்டோம், இனி ஒரு குர்ஆன் பிரதி கூட கிடையாது என்று சந்தோஷமாக ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கும் போது ஒரு 7 வயசு சிறுவன் குர்ஆனை மனப்பாடமாக ஓதிக்கொண்டிருக்கிற சப்தம் கேட்கிறது. என்னடா, குர்ஆனை அழித்து விட்டோம், குர்ஆனுடைய கதையை முடித்து விட்டோம், இனி இந்த குர்ஆன் உலகத்தில் இருக்காது என்று பார்த்தால் ஒரு 7 வயது சிறுவன் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கிறான். பக்கத்தில் சென்று பார்த்தால் முன்னால் குர்ஆன் கிடையாது, எப்படி ஓதுகிறான்? மரணமாக ஓதுகிறான். இப்போ யோசித்தார்கள், இந்த குர்ஆனை எப்படி அழிப்பது? இந்த சிறுவனை கொலை செய்து விடலாமா? கொலை செய்து விட்டால் இவனை போல குர்ஆனை மரணம் செய்திருக்கிற, குர்ஆனை உள்ளத்தில் சுமந்திருக்கிற உலகத்தில் எத்தனையோ 100,000 பேர் இருப்பார்களே, அவர்களை எப்படி அழிப்பது? ஆக குர்ஆனை ஒருபோதும் அழிக்கவே முடியாது. ஆக தாத்தானியர்களும் இந்த குர்ஆனை அழிக்க முயற்சித்தார்கள், ஆனால் இறுதியிலே அவர்களாலும் முடியவில்லை. மாமூன் ரஷீத் இஸ்லாமிய ஹலீஃபாக்களிலே, அப்பாசிய ஹலீஃபாக்களிலே ஒரு ஹலீஃபா, அவருடைய ஆட்சி காலத்திலே அவருடைய அந்த சபையிலே வாரத்திற்கு ஒரு முறை குர்ஆனை பற்றிய ஒரு கருத்தரங்கு நடக்கும், குர்ஆனுடைய கருத்தரங்கு. அதில் முஸ்லீம் அறிஞர்களும் வருவார்கள், யூத கிறிஸ்த அறிஞர்களும் வருவார்கள், இரு அறிஞர்களும் அதில் பேசுவாங்க. அதில் ஒரு சந்தர்ப்பத்தில் மாமூன் ரஷீதுடைய அந்த சபையிலே குரானை பற்றி பல அறிஞர்கள் பேசும்போது ஒரு யூத அறிஞர் குரானை பற்றி மிக அற்புதமாக பேசுகிறார். அப்போ அந்த சபை முடிந்த பிறகு ஹலீஃபா அந்த யூதரை அழைத்து கேட்டார்கள், குரானை பற்றி இவ்வளவு அற்புதமாக பேசினீர்கள், குரானை பற்றி நல்ல தகவல்களை சொன்னீர்கள், நீங்கள் ஏன் முஸ்லீமாக ஆகக்கூடாது, நீங்கள் ஏன் தீனுல் இஸ்லாத்தை ஏற்கக்கூடாது என்று ஹலீஃபா அவர்கள் அந்த யூத அறிஞரிடத்தில் கேட்கும்போது அந்த யூத அறிஞர் சொன்னார், தீனு ஆபாயி, யூத மதம் என்பது என்னுடைய முன்னோர்களுடைய மதம், என்னுடைய முன்னோர்களுடைய மார்க்கம், எனவே நான் அதை விட முடியாது என்பதாக ஹலீஃபாவிடத்திலே அவர் சொல்கிறார். ஹலீஃபாவும் அவரை கட்டாயப்படுத்தவில்லை, விட்டு விடுகிறார். ஆனால் மறுமுறை அதே கருத்தரங்கிற்கு வரும்போது அந்த யூதர் முஸ்லீமாக வருகிறார். இப்போ ஹலீஃபா கூப்பிட்டு கேட்டாங்க, கடந்த முறை நான் கேட்டேன் நீங்கள் ஏன் முஸ்லீமாக கூடாது, அப்போ என்னுடைய மூதாதையினுடைய மதம் சொன்னீங்க, இப்போ முஸ்லீமாக வர்றீங்களே. அப்போ அவர் சொன்னார், உண்மைதான், நான் யூத மதத்தில் தான் இருந்தேன், ஆனாலும் கூட என்னை முஸ்லீமாக மாற்றியது இந்த திருக்குரான் என்று சொல்லி அவர் தான் இஸ்லாத்தை ஏற்றதுக்கான காரணத்தை சொன்னார். நான் முன்பே கூட இந்த சம்பவத்தை சொல்லியிருக்கிறேன். அவர் சொன்னார், இந்த உலகத்தில் உள்ள மதங்கள், அதாவது குரான் இருக்கிறது, தௌராத் இருக்கிறது, இஞ்சில் இருக்கிறது, ஒவ்வொரு மதத்தினரும் தமது வேதம் சத்தியம் என்று நம்புகிறார்கள், தமது வேதமே உண்மை என்று நம்புகிறார்கள். இதை பரிசோதித்து பார்ப்பதற்காக அவர் ஒரு சோதனை செய்கிறார். அவர் சொன்னார், நான் அற்புதமாக தௌராத்தை எழுதக்கூடியவன், எனவே நான் தௌராத்தை என்னுடைய கைப்பட என்னுடைய எழுத்தாற்றலை கொண்டு பிரமாதமாக எழுதினேன். எழுதும்போது நான் தௌராத்தில் இல்லாத சில வசனங்களை என் புறத்திலிருந்து சேர்த்து கொண்டேன், எழுதி என்னுடைய யூத குருமார்களிடத்தில் சென்று கொடுத்தேன். அவர்கள் படித்து பார்த்து விட்டு பாராட்டினார்கள், பிரமாதம் என்று சொன்னார்கள், இவ்வளவு அற்புதமாக நீ தௌராத்தை எழுதியிருக்கிறாய் என்று என்னை பாராட்டினாங்க, ஆனால் இடையில நான் சில வசனங்களை இடையில திரிவு செய்திருக்கிறேன், அதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. பிறகு இஞ்சியிலையும் எழுதினேன், எழுதி அதிலையும் சில விஷயங்களை சேர்த்து அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தேன், அவங்களும் படித்து பார்த்து பாராட்டினாங்க, இவ்வளவு அற்புதமாக உங்களுடைய கைவண்ணத்திலே உருவாக்கி இருக்கிறார் என்று பாராட்டினார்கள். என்னுடைய அந்த இடைச்சர்களை அவங்களும் கண்டுபிடிக்கலை. குரானையும் எழுதினேன், அதிலையும் சில வசனங்களை எக்ஸ்ட்ரா நான் அதில் சேர்த்து ஒரு மூன்று முஸ்லீம்கள்ட்ட கொண்டு போய் கொடுத்தேன். மூன்று பேரும் அந்த படித்து பார்த்துட்டு முகத்தில் வந்து தூக்கி வீசிட்டாங்க. சொன்னாங்க, இது குரான் அல்ல, இதில் குரானில் இல்லாத வாக்கியங்கள் இடைச்சர்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்று என் முகத்தில் தூக்கி வீசிட்டாங்க. அப்போ குரான் மட்டும்தான் சத்தியம் என்று நான் உண்மையாக புரிந்து கொண்டேன் என்று சொன்னார். இது அன்று மட்டுமல்ல, இன்றைக்கும் நான் சொல்கிறேன், ஒரு பைபிளை எடுத்து நீங்கள் எழுதுங்கள், ஒரு பைபிளை எடுத்து இல்லாத சில வசனங்களை அந்த பைபிளுடைய தமிழுடைய அதே அமைப்பில் சேர்த்து ஒரு பாதிரியாற்றை கொண்டு போய் கொடுங்க, அவரால் அதில் உள்ள தவறை கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் குரானிலே ஒரு எழுத்தை சேர்த்தால் கூட, குரானில் ஒரு வாக்கியத்தை சேர்த்தால் கூட அதை அடுத்த நிமிடம் கண்டுபிடித்து விட முடியும். இது குரானுடைய பாதுகாப்பு. எனவே இந்த குரானை யாரும் அவ்வளவு சீக்கிரத்திலே அழித்து விட முடியாது. அந்த வகையிலே ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் இஸ்லாத்திற்கு எதிராக போர் தொடுத்தார்கள், இஸ்லாமிய நாடுகளை பிடித்தார்கள், எண்ணெய் வளங்களை சுரண்டினார்கள், நம்முடைய உயிரினும் மேலான நபியை கேவலப்படுத்தினார்கள், அவ்வப்போது திருக்குறானையும் கேவலப்படுத்துவார்கள். அதில் ஒன்றுதான், சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு பாதிரியார் சொன்னார், ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 11 தேதி அது குரானுடைய எரிப்பு தினமாக கொண்டாடப்படும், செப்டம்பர் 11 தேதி குரானை எரிக்க வேண்டும், அது குரானுடைய எரிப்பு தினம் என்று ஒரு பாதிரியார் அறிவித்தார். கடந்த வாரம் பிப்ரவரி 22 தேதி அஃப்கானில் உள்ள அந்த அமெரிக்க படைகள் திருக்குரானை ஒரு விமான தளத்திலே வைத்து குரானுடைய அந்த பேப்பர் அந்த பிரதிகளை எரித்ததாக நாம் பத்திரிகையிலே பார்த்தோம். இது அவ்வப்போது நடக்கிற ஒன்று, அதை ஒட்டி அங்கே பெரிய கலவரம் ஏற்பட்டு பல முஸ்லிம்களும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அமெரிக்க அதிபரும் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். இது அவ்வப்போது நடக்கிற நாடகம், இது அவர்களுடைய வயிற்றெரிச்சல். இஸ்லாத்திற்கு எதிராக விமர்சனங்கள் எப்போதெல்லாம் கடுமையானதோ அப்போதெல்லாம் இந்த மார்க்கம் வளர்ந்தது தானே தவிர இந்த மார்க்கம் ஒருபோதும் அழிந்தது கிடையாது. ஆக இப்போதும் குரானை எரித்து தங்களுடைய அந்த பொறாமையை வயிற்றெரிச்சலை அவர்கள் தீர்த்து கொண்டார்களே தவிர இவர்கள் எரித்ததன் மூலமாக குரான் ஒருபோதும் அழிந்து விடுவது கிடையாது. அல்லாஹ் திருமறையில் சொல்வது போல, யுரீதுன லியுத்ஃபிஉ நூர் அல்லாஹ், அல்லாஹுடைய ஜோதி, அல்லாஹுடைய இந்த ஒளி விளக்கை அவர்கள் அணைக்க பார்க்கிறார்கள். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி, அல்லாஹ் இந்த ஜோதியை மேலும் மேலும் பூர்த்தி ஆக்குவானே தவிர இது ஒருபோதும் அணையக்கூடிய விளக்கல்ல என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான். ஆக இப்படி இஸ்லாத்திற்கு வெளியில் இருந்து கொண்டு பல வகையான தாக்குதல், இந்த எல்லா தாக்குதல்களையும் முஸ்லிம் சமுதாயம் தாங்கி நிற்கிறது என்று சொன்னால் அது இந்த குரானை கொண்டு மட்டும்தான். இந்த குர்ஆன் நம்மிடம் இருக்கிற வரை யாரும் இந்த தீனை நம்மிடம் இருந்து பறிக்க முடியாது, இந்த மார்க்கத்தை நம்மிடம் இருந்து பிரிக்க முடியாது. இப்படி வெளியிலிருந்து பல வகையான தாக்குதல்களை பார்க்கிறோம். இன்னொரு வகையிலே நாம் பார்த்தோமே ஆனால், இந்த தாக்குதல்கள் ஒரு பக்கம் இருக்க, நம் சமுதாயத்திலிருந்தே இஸ்லாத்தின் மீதான கடுமையான தாக்குதலையும் பார்க்கிறோம். அதுதான் இதைவிட பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம். இந்த அமெரிக்க படை வீரர்கள் குர்ஆனை எரித்ததை விட நமக்கு மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம் நம்முடைய சமூகத்திலிருந்து இஸ்லாத்தின் மீது நடக்கிற தாக்குதல். அதுதான் நம்முடைய இஸ்லாமிய பெண்களுடைய சீரழிவு சம்பவங்கள், முஸ்லிம் பெண்களுடைய வழிகேட்டு சம்பவங்கள். கடந்த வாரம் ஒரு உலமாக்களுடைய சபையில் ஒரு அறிஞர் குறிப்பிட்ட தகவல், ஈரோடு மாவட்டத்திலே உள்ள கோபிசெட்டி பாளையத்திலே மட்டும் கடந்த ஒரு வருடத்தில் 250 முஸ்லிம் பெண்கள் மாற்றார்களோடு ஓடி போயிருக்கிறார்கள். இது ஒவ்வொரு ஜும்மாவிலும் நான் தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறேன், ஆனால் இது பற்றி யாருக்கும் உணர்வு வருவதாக இல்லை. ஏதோ ஹசரத் ஒவ்வொரு வாரம் சொல்லிக் கொண்டிருக்கிறார், இதை பற்றி யாராவது நாம் சிந்திச்சிருப்போமா? ஒரு ஜும்மா முடிந்த பிறகாவது ஒரு கருத்து பரிமாற்றம், இதை தடுத்து நிறுத்த நம்ம ஏதாவது யோசித்திருக்கிறோமா? ஒரு வருடத்தில் 250 பெண்கள் மாற்றாரோடு ஓடிப்பிருக்கிறார்கள். இது ஏதோ பொய்யான தகவல்கள் கிடையாது, உண்மையாக நடந்து கொண்டிருக்கிற சம்பவம். ஒரு காலம் இருந்தது ஆர்எஸ்எஸ் இப்படி ஒரு சூழ்ச்சி செய்கிறார்கள், முஸ்லிம் பெண்களை அழைத்து கொண்டு வந்தால் அந்த வாலிபர்களுக்கு பரிசு என்றெல்லாம் அறிவிப்புகள் ஒரு காலத்தில் கேள்விப்பட்டோம். அதை இந்த ஜும்மாவிலே நாம் சொன்ன காலங்களில் கூட நம்மை பைத்தியக்காரர்கள் என்று சொன்னவர்கள் எல்லாம் உண்டு, ஏதோ பைத்தியக்காரத்தனமாக உளர்றாருன்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு அனுதினமும் நடந்து கொண்டிருக்கிறது, நம்ம ஊர்லேயும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு கூட இங்கிருந்தும் ஒரு இஸ்லாமிய பெண் ஓடி இருக்கிறார். ஆக என்ன காரணம்? இந்த பெண்கள் இப்படி மாற்றார்களோடு இஸ்லாத்தை விட்டு, தாம் பெற்ற அந்த பெற்றோர்களை விட்டுவிட்டு, தன்னுடைய சமுதாயத்தை விட்டுவிட்டு, உயிரினும் மேலான இந்த குர்ஆன், உயிரினும் மேலான இந்த தீன், இந்த மார்க்கத்தை விட்டுவிட்டு ஒரு மாற்றாரோடு செல்லுகிற அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த காம உணர்வுக்கு என்ன காரணம்? ஆக இது சிந்திக்கப்பட வேண்டிய, பல்வேறு கோணங்களில் யோசிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இது ஒரு தனி பெற்றோர் மட்டும் அமர்ந்து சிந்தித்து முடிவெடுக்க முடியாது, ஒட்டுமொத்தமாக அமர்ந்து இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன? முதலாவது, இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலேயே பலருக்கும் இஸ்லாத்தை பற்றிய ஒரு சந்தேகம் இருக்குது. நம்முடைய பெண்கள் பரதா போடுறாங்க, புர்கா போடுறாங்கன்னு பெருமை போடுறோம். உடலுக்கு புர்கா போட்டால் பத்தாது, மனதுக்கு பரதா வேண்டும். வெறும் வெளி தோற்றத்திற்கு பரதா அல்ல, முதல்ல உள்ளத்திற்கு பரதா. ஒரு ஆணுக்கும் சரி, ஒரு பெண்ணுக்கும் சரி, முதல்ல தன்னுடைய உள்ளத்திற்கு பரதா வேண்டும். இன்றைக்கு நாம் எல்லோருமே வெளியிலே தான் பரதா, வெளியில மானத்தை மறைக்கிறோமே தவிர உள்ளத்தில் மானத்தை மறைப்பவர்கள் குறைவு. நம்முடைய உள்ளம் அசிங்கமாக இருக்கிறது, நம்முடைய உள்ளம் அது நிர்வாணமாக இருக்கிறது. ஆண்களுடைய உள்ளமும் சரி, பெண்களுடைய உள்ளமும் சரி, இன்றைக்கு மார்க்கத்தின் மீது பலருக்கும் உள்ளத்தில் அளவில் சந்தேகம். எனவே முதல்ல இன்னைக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மார்க்கத்தை குறித்த சந்தேகம் என்ன, இந்த சந்தேகங்கள் களையப்படணும். ஏன்னா இது ஒவ்வொரு காலத்திலும் வரும், எல்லா காலத்திலுமே முஸ்லிம்களிலேயே ஒரு சாராருக்கு இஸ்லாத்தின் மீது சந்தேகம் வரும், அந்த சந்தேகத்தை களைவதும் நம்முடைய பொறுப்பு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு காலத்திலே ஈராக்கிலிருந்து ஒரு மனிதர் வருகிறார், ஈராக்கிலிருந்து ஒரு மனிதர் வந்து அப்பாவி முஸ்லிம்களிடத்திலே சென்று குர்ஆனை பற்றி பேசுகிறார். பேசினா அவர் என்ன செய்கிறார்னா, குர்ஆனை பற்றி சந்தேகத்தை ஏற்படுத்துகிறார். குர்ஆனில் ஒரு அசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சூரத்துர் ரஹ்மானில் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான், ஃபயௌம இதின் லா யுஸ்அலு அன் தம்பிஹி இன்சும் வலா ஜான். அந்நாளில், அந்த மறுமை நாளில் மனிதர்களிடத்திலோ ஜின்னுகளிடத்திலோ அவர்களுடைய பாவத்தை குறித்து கேட்கப்படாது. மனிதர்களிடத்திலும் ஜின்னுகளிடத்திலும் அவர்கள் செய்த பாவத்தை குறித்து வினவப்படாது என்று சூரத்துர் ரஹ்மானிலே அல்லாஹ் ஒரு ஆயத்தில் சொல்கிறான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபவரப்பிக்க லனஸ் அலன்னஹும் அஜ்மயீன், உமது இறைவன் மீது ஆணையாக நாம் மறுமையிலே அத்தனை பேரிடமும் விசாரணை செய்வோம், கேள்வி கேட்போம்னு அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனத்தில் கேள்வி கேட்கப்படாதுன்னு வருது, இந்த வசனத்தில் கேள்வி கேட்போன்னு வருது. இந்த ஈராக்கிலிருந்து வந்த அந்த ஆள் இந்த ரெண்டு வசனத்தையும் வச்சுட்டு முஸ்லீம்கிட்ட போய் குழப்புறார். பாருங்கள், அல்லாஹ் கேட்பானா கேட்க மாட்டானா? ஒரு ஆயத்தில் கேள்வி கேட்போன்னு சொல்கிறான், இன்னொரு ஆயத்தில் கேள்வி கேட்க மாட்டோம்னு சொல்கிறான். அப்போ குர்ஆனில் முரண்பாடு இருக்கிறதா என்று அந்த மக்கள்கிட்ட போய் அப்படியே கொஞ்சம் குழப்புறார். ஹஜரத் உமருடைய காதுக்கு இந்த செய்தி வருகிறது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு துணிச்சலான உறுதிமிக்க ஒரு ஹலீஃபா, எந்த விஷயத்தையும் சாதாரணமாக விட மாட்டாங்க. அந்தால கூப்பிடுறாங்க, வர சொல்கிறாங்க, சபைக்கு அழைத்து வரப்படுகிறார். என்ன உமக்கு என்னன்னு சொல்லி கேட்டாங்க. சொன்னார், என்னுடைய உள்ளத்தில் சில சந்தேகங்கள் இருக்குது. என்ன சந்தேகம் கேளுன்னு சொன்னாங்க. இப்போ அவர் கேட்டார், குர்ஆனில் ஒரு ஆயத்தில் பாவிகளிடம் அவர்களது பாவத்தை குறித்து கேட்கப்படாதுன்னு நல்லா சொல்கிறான், இன்னொரு ஆயத்தில் எல்லோரிடத்திலும் விசாரணை உண்டுன்னு சொல்கிறான். அல்லாஹ் மறுமையில் கேள்வி கேட்பானா கேட்க மாட்டானா? இப்போ உமர் கேட்டாங்க, இதான் அவனுடைய சந்தேகமானு கேட்டான். உன்னுடைய சந்தேகம் இதானா? ஆமாம், இதான் என்னுடைய சந்தேகம். உமர் சொன்னாங்க, கியாமத்து நாள் என்பது மிக நீண்ட ஒரு நாள். அது கியாமத்து நாளை பற்றி அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறான், 50 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாள். நம்ம ஏதோ கியாமத்து நாளில் என்னமோ நினச்சிட்டு இருக்கிறோம், 50 வருடங்களுக்கு நிகரான ஒரு நாள் கியாமத்து நாள். இந்த உலகத்தினுடைய நாட்களில் 50 வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள் கியாமத்துடைய நாள். எனவேதான் அந்த கியாமத்துடைய நாளில் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் எப்படி நடப்பான், இந்த உலகத்தில் நீ வாழ்ந்தது எத்தனை நாள் கேட்கப்படுமா சொல்வானா? ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும், ஒரு 1 மணி நேரம் இருக்கும். மறுமையினுடைய அந்த ஒரு நாளில் இந்த உலகத்தில் நீ எவ்வளவு நாள் வாழ்ந்தா என்று கேட்கப்படுகிற போது, 1.5 நாள் 1 நாள் என்று தான் மனுஷன் நினப்பான். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அவ்வளோதான். இந்த 1.5 நாள் 1 நாள் வாழ்க்கைக்கு தான் நாம் இவ்வளோ தகுதித்தங்களும் பித்தலாட்டங்களும், இந்த 1.5 நாள் 1 நாள் வாழ்க்கைக்கு தான் எல்லா அநியாயங்களும் நாம் செஞ்சிட்ருக்குறோம். இப்போ சொல்ல வந்தது, ஹஜ்ரத் உமர் சொன்னாங்க, மறுமைங்கிறது நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய், கியாமத்து நாள் என்பது 50 ஆண்டுகளுக்கு நிகரான ஒரு நாள். அந்த ஒரு நாளில் பல கட்டங்கள் வரும். ஒரு கட்டம் வரும், அல்லாஹத்தாலா எல்லார்ட்டையும் கேள்வி கேட்பான். ஒவ்வொரு மனிதரிடத்திலும் அல்லாஹ் விசாரணை செய்வான், நீ ஏன் இந்த நாளிலே விபச்சாரம் செய்தாய், நீ ஏன் இந்த நேரத்தில் திருடினாய், நீ ஏன் இந்த நேரத்தில் பிறரை அடித்தாய் என்று ஒரு சந்தர்ப்பம் வரும். அல்லாஹத்தாலா ஒவ்வொருவரிடத்திலும் அவன் செய்த தவறை சொல்லி சொல்லி அல்லாஹ் கண்டிப்பான். இது அந்த நாளில ஒரு பகுதி. அந்த கியாமத்து நாளுடைய மற்றொரு பகுதி வரும். அந்த பகுதியில் யார்ட்டையும் அல்லாஹ் எதையும் கேட்க மாட்டான். ஒவ்வொருத்தரிடமும் அவரவர் என்ன செய்தானோ, அவன் செய்த நன்மைகளாகட்டும் தீமைகளாகட்டும், அவை பதிவு செய்யப்பட்ட அந்த பட்டோலை, அவை பதிவு செய்யப்பட்ட அந்த ஏடு, அதை அல்லாஹத்தாலா கொடுப்பான். கொடுத்து சொல்வான், இக்ரா கிதாபக், இதோ நீ செய்த எல்லா அமல்களும், நீ செய்த எல்லா நன்மைகள் தீமைகள் இதில் உண்டு, படித்துக்கொள் என்று அல்லாஹ் கொடுத்துருவான். அப்போ மறுமை நாள் என்பது அதில் 2 கட்டம் வரும். ஒரு கட்டத்தில் மனிதன் செய்த அமல்களையே அல்லாஹ் நேரடியாக கேட்கவும் செய்வான், இன்னொரு கட்டத்திலே அல்லாஹத்தாலா அவன் செய்த அமல்களுடைய அந்த பட்டோலையை கொடுத்து நீ படி என்று சொல்வான். இதைத்தான் அல்லாஹ் அந்த 2 ஆயத்தில் சொல்லியிருக்கிறான். இதில் அவனுக்கு என்ன சந்தேகம் என்று கேட்டான். இப்போ அவர் சொன்னார், இல்லை இனிமே எனக்கு சந்தேகம் இல்லைன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் ஹஜ்ரத் உமர் அவர்கள் அவரை கண்டித்து, அவரை தண்டித்து திருத்தி மறுபடியும் ஈராக்குக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ குர்ஆனில் வந்து சந்தேகம், மார்க்கத்தில் சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்தை கலையணும். இன்றைய பெண்களுக்கு இந்த மார்க்கத்தின் மீது, குர்ஆன் மீது ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா, இந்த தீன் மீது ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா, அந்த சந்தேகத்தை நாம் களைய வேண்டும். ஒரு காலத்தில் ஆண்களுடைய ஈமானை விட பெண்களுடைய ஈமான் தான் உறுதியான ஈமானாக இருந்தது. இமாம் ராஜி தஃப்சீரில் ஒரு மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய அறிஞர் தஃப்சீரில். அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் நைசாபூர் என்ற ஒரு நகரத்திற்கு வர்றாங்க. அந்த இஸ்லாமிய நகரங்களில் ஒரு பிரசித்தி பெற்ற நகரம். அந்த நைசாபூர் நகரத்திற்கு இமாம் ராஜி வர்றாங்க. இமாம் ராஜி அங்கே வந்த உடனேயே ஒரு பெரிய மக்கள் கூட்டம், மக்கள் திரள் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. எல்லாம் அவங்கள சூழ்ந்து நிற்கிறாங்க. இமாம் ராஜி வந்திருக்கிறாங்க, ராஜி வந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு வயதான பெண்மணி தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்தாங்களாம். பார்த்தா எல்லாம் ஒரு ஆளை சுற்றி நிற்கிறாங்க. இப்போ அந்த பெண்மணி கேட்டாங்களா, எதனால் இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் அப்படின்னு கேட்டபோது சொன்னாங்களாம், இமாம் ராஜி வந்திருக்கிறாங்க, நாங்களாம் மக்கள்லாம் அவங்கள பார்க்க வந்திருக்கிறாங்க. அப்போ உடனே அவங்க கேட்டாங்களாம், அந்த பெண்மணி, இந்த நபருக்கு அப்படி என்ன சிறப்பு, இந்த நபருக்கு அப்படி என்ன சிறப்புன்னு சொல்லி. இப்போ கூட்டத்திலேருந்து அவங்க சொன்னாங்களாம், நீ இந்த இவரை சாதாரணமாக நினச்சிக்கிட்டீங்க, இவர் எப்படிப்பட்ட நபர்னு சொன்னால், அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு 1000 ஆதாரங்களை காட்டியவர். அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு 1000 ஆதாரங்களை காட்டியவர் இந்த அறிஞர். அப்பேற்பட்ட அறிஞரை பார்க்க தான் மக்கள் கூடி நிற்கிறாங்கன்னு சொன்னாங்களாம். அந்த பெண்மணி சொன்னாங்களாம், யாருக்கு அல்லாஹ் இருக்கிறானா இல்லையான்னு 1000 சந்தேகம் இருக்குதோ அவருக்கு தான் 1000 ஆதாரம் தேவை. அல்லாஹ் இருக்கிறானா இல்லையான்னு சொல்லி யாருக்கு 1000 சந்தேகம் இருக்குதோ அவருக்கு தான் அல்லாஹ் இருக்கிறாங்கிறதுக்கு 1000 ஆதாரம் தேவை. சந்தேகமே இல்லாதவர்களுக்கு ஆதாரம் எதற்கு? அல்லாஹ் இருக்கிறானா இல்லையா நமக்கு சந்தேகமே இல்லை, ஆதாரம் எதற்கு அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னதை இமாம் ராஜி கேட்டுட்டாங்களாம். கேட்ட உடனே கையை தூக்கி துவா செஞ்சாங்களாம், யா அல்லாஹ், இந்த நைசாபூர் பெண்களுடைய ஈமானை போன்ற ஈமானை எனக்கு கொடு, இந்த நைசாபூர் பெண்களுடைய ஈமானை போன்ற ஈமானை எனக்கு கொடுன்னு துவா செஞ்சாங்க. ஆக அன்றைய பெண்களுடைய ஈமான் அப்படி இருந்தது. ஆனால் இன்றைய நம்முடைய பெண்கள் தன்னுடைய மார்க்கத்தை, உயிரினும் மேலான இந்த சத்திய மார்க்கத்தையும், இந்த சமூகத்தையும், தான் படித்த தன்னுடைய இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மீறி ஓடுறாங்கன்னு சொன்னால் என்ன காரணம்? இப்போ மார்க்கத்தின் மீது ஐயம் இருக்கிறதா, அல்லது நம்முடைய வீட்டிலே வளர்ந்த வளர்ப்பு சரியில்லையா? பொதுவாக குழந்தைகளுடைய வளர்ப்பில் மூன்று விஷயங்கள் இருக்க வேண்டும். அன்பு அவர்கள் மீது காட்டப்பட வேண்டும், கண்டிப்பும் காட்டப்பட வேண்டும், குழந்தைகளுக்கு நல்ல துவாக்களும் செய்ய வேண்டும். இந்த மூன்று விஷயங்கள் குழந்தை வளர்ப்பிலே முக்கியம். குழந்தைகள் மீது அன்பு காட்டப்படணும், அதே போல் கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டிக்கணும், அதே போல் குழந்தைகளுக்கு நல்ல துவாக்கள் செய்யணும். பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகள் மீது எப்படி அன்பு காட்டினார்கள். பெருமானார் மெம்பரில் நின்று ஹுத்பா ஓதுவார்கள். சையிதுனா ஹசன், சையிதுனா ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா பெருமானாருடைய பேரர்கள் சில நேரங்களில் வருவாங்க. அந்த பேரர்களை பார்த்ததும் பெருமானார் மெம்பரில் நின்று இறங்குவார்கள். இறங்கி பேர குழந்தைகளை அரவணைத்துக் கொள்வாங்க. இது பெருமானார் காட்டிய அன்பு. அதே நேரத்தில் பெருமானார் எங்கு மார்க்க ரீதியாக கண்டிக்க வேண்டுமோ அங்கு கண்டிப்பாங்க. ஒரு நாள் ஹசரத் ஹசன் ரதியல்லான் அவர்கள் குழந்தை ஹசன் ரதியல்லான் அவர்கள் ஒரு பேரிச்சம்பரத்தை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு இருக்கிறாங்க. அது சதக்காவுடைய பெரித்தம்பலம். பெருமானாருடைய குடும்பத்திற்கு சதக்காவோ ஜக்காத்தோ அனுமதி இல்லை, ஹராம். ஹஜரத் ஹசன் ரதியல்லான் அவர்கள் ஒரு பேரிச்சம்பரத்தை வாயில் போட்டிருந்தாங்க. உடனே பெருமானார் சொன்னாங்க, கஹ் கஹ்ன்னு சொன்னாங்க. நாம் எப்படி தூ தூன்னு சொல்கிறோமோ பெருமானார் சொன்னாங்க, கஹ், இது வந்து சதக்காவுடைய பெரித்தம்பலம், சதக்காவுடைய பெரித்தம்பலம் நமக்கு ஹலால் அல்ல, நமக்கு ஹராம் அது என்று அந்த குழந்தையினுடைய வாயிலிருந்து அந்த பேரிச்சம்பளத்தை தூக்கி எறிஞ்சாங்க. அப்போ குழந்தைகளுக்கும் ஹராம் எது ஹலால் எது என்று கற்றுக் கொடுக்க வேண்டிய நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே கற்றுக் கொடுத்தாங்க. இன்றைக்கி நாமும் குழந்தைகளுக்கு புகட்டுவதும் ஹராமான உணவை கொடுக்குறோம். அந்த குழந்தைகள் எதிர்காலத்திலே தவறான சிந்தனைகள் தவறான போக்கிலே போவதற்கான காரணங்களில் இதுவும் ஒன்று. குழந்தை தானே என்று நாம் நினைக்கிறோம். பெருமானார் அந்த குழந்தைக்கும் இது நமக்கு ஹராம் என்று அந்த வாயில் உள்ள அந்த பேரிச்சம்பளத்தை துப்ப வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல் குழந்தைகளுக்கு நல்ல துவாக்களும் செய்யணும். இன்றைக்கி நாம் குழந்தைகளை திட்டுவதும் இவர்கள் பின்னாளில் வழிகிடுவதற்கு ஒரு காரணம். குழந்தைங்க ஏதாவது தப்பு செஞ்சால் அந்த குழந்தைகளை நாசமாக போன் திட்டுறது, மோசமான வார்த்தைகளை திட்டுவது, இதுவும் குழந்தைகள் வழிதோறுவதற்கான ஒரு காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்கள் குழந்தைகளை நல்ல துவாக்கள் செய்வாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் 6 வயதாக இருக்கும்போது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க. 6 வயது சின்ன பையன்தான் இப்னு அப்பாஸ். வந்தவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸுடைய நெற்றியில் முத்தமிட்டு துவா செஞ்சாங்க. அல்லாஹும்மா ஃபக்கிஹுஹு ஃபித்தீன் வஅல்லிமுஹு தஅவீல், இறைவா இவரை மார்க்க ஞானமுடையவராக ஆக்கு, இவருக்கு குரானுடைய விளக்கத்தை கற்றுக்கொடு. குழந்தைகளுக்கு இப்படிப்பட்ட துவா தான் செய்யணும். எல்லாம் இவரை மார்க்க விளக்கத்தை கொடு. இன்றைக்கி நாம் குழந்தைகளுக்கு அந்த துவா ரொம்ப குறைவாகத்தான் கேட்குறோம். பெருமானார் இப்னு அப்பாஸுக்கு துவா செஞ்சாங்க, ஃபக்கிஹு ஃபித்தீன், மார்க்க விளக்க முடையவராகாக்கு, வஅல்லிமுஹு தஅவீல், குரானுடைய விளக்கத்தை கற்றுக்கொடுன்னு துவா செஞ்சாங்க. அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால தான் இன்றைக்கும் திருக்குறானுடைய விரிவுரையில் திருக்குறானுக்கு விளக்கம் தருவதில் முதன்மை இடம் யாருக்குன்னு சொன்னால் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸுக்கு தான். அப்போ குழந்தைகளுக்கு நல்ல துவாக்கள், அழகான துவாக்கள் செய்யணும். கற்றுக் கொடுக்கும்போது அவர்களுக்கு பாசமாக கற்றுக் கொடுக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய ஒரு தோழர் முஆத் இப்னு ஜபல், ஒரு வாலிபர், அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க, முஆதே இன்னி உஹைப்புக், இன்னி உஹைப்புக், நான் உங்களை நேசிக்கிறேன், உங்கள் மீது அன்பு வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துவா சொல்லி கொடுத்தாங்க. இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நீர் சொல்ல தவற வேண்டாம். குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது கூட அன்பாக பாசமாக கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பெருமானார் நமக்கு என்னங்க கற்றுத்தந்தாங்க. இப்போ முஆதை பார்த்து சொன்னாங்க, யா முஆத் இன்னி உஹைப்புக், முஆதை உன்னை நான் நேசிக்கிறேன், ஒவ்வொரு தொழுகை தொழுத பிறகும் இந்த துவாவை ஓதி வாரும், அல்லாஹும்மா அஇன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக். பெருமானார் இப்படி தான் தம்முடைய அந்த சிறுவர்களுக்கு அழகான முறையில் கற்றுக் கொடுத்தாங்க. இன்னொரு சிறிய வயதுடைய ஒரு சஹாபி அபு உமாமா. இந்த அபு உமாமாவை பார்த்து பெருமானார் சொன்னாங்க, அபு உமாமா அவர்களே, நான் சில பேரை பார்த்தா அவங்க மீது எனக்கு இரக்கம் வரும், சில பேரை பார்த்தா அவங்க மீது இரக்கம் வரும், அப்படிப்பட்ட நபர்களிலே நீரும் ஒருவர், உம்மை பார்த்தால் எனக்கு இரக்கம் வருகிறது. இப்படி சொன்ன உடனே அவருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சொன்ன பிறகு அவருக்கு சொல்லி கொடுத்தாங்க, எப்போ வீட்டுக்கு போனாலும் சலாம் சொல்லிட்டு நுழையுங்க, உள்ளே சலாம் சொல்லிட்டு போங்க. அப்போ குழந்தைகளுக்கு வீட்டில் நல்ல விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படணும், நல்ல விஷயங்கள் போதிக்கப்படணும். இன்றைக்கு நாம் குழந்தைகள் மீது சரியாக அன்பு காட்டுவதும் இல்லை. நாம் அன்புனா என்ன நினச்சிருக்கிறோம், குழந்தைங்க கேட்குற ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுக்கணும், கேட்குற பொருளை வாங்கி கொடுக்கணும். இது தவறு. அன்புக்கான இந்த அளவுகள் தவறு. இன்றைக்கி குழந்தைகளுக்கு நாம் விரும்பிய ட்ரெஸ்ஸையும், செல்ஃபோன் கேட்டால் செல்ஃபோனையும், ஒரு லேப்டாப் கேட்டால் அதை வாங்கி கொடுத்தோம்னா அன்பு நினைக்கிறோம். வீட்டில் குழந்தைகளோடு ஒரு நேரத்தை ஒதுக்கி அவர்கள்ட்ட அன்பாக பேசவும் வேண்டும். நாம் வெளியூர்லேருந்து சம்பாதிக்கிறோம், ஊருக்கு வந்தால் வெளியில் நண்பர்களோடு சுற்றுறோம், அந்த குழந்தைகளோடு ஒரு கால நேரத்தை ஒதுக்காததும் இந்த குழந்தைகள் பின்னாளிலே வழிதவருவதற்கான விரக்தி அடைவதற்கான காரணங்களில் ஒரு காரணம். எனவே பெற்றோர்களும் அந்த குழந்தைகளிடத்திலே ஒரு அன்பா ஒரு நேரத்தை கொடுக்கணும். இன்றைக்கு கல்வி என்கிற பெயரில் குழந்தைகளை நாம் சித்திரவதை செய்கிறோம். ஹோம்ஒர்க்குங்கிற பெயரில், பள்ளி பாடம்ங்கிற வீட்டு பாடம்ங்கிற பெயரில் அந்த குழந்தைகளுக்கு தாய்மார்கள் கொடுக்குற டார்ச்சர் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இந்த கல்வியில் என்ன ரேங்க் எடுத்து அது என்ன ஆக போகுது? கல்வி தேவை. அது ஒரு அளவுக்கு இந்த உலகத்திலே முஸ்லீம் சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்கு கல்வி தேவை, அது வேறு விஷயம். ஆனால் அந்த கல்விக்கு கொடுக்குற முக்கியத்துவம், அதை படிக்க வேண்டும் என்பதற்காக குழந்தைகளுக்கு நாம் தரக்கூடிய மனரீதியான நெருக்கடி, இந்த நெருக்கடி கூட இந்த பெண் குழந்தைகள் பின்னாளிலே வலிதவருகிறதோ என்ற சந்தேகம் வருகிறது. ஒரு அன்பு, உண்மையான ஒரு அன்பு இல்லாத பெற்றோர்களிடமிருந்து உண்மையான ஒரு அக்கறை இல்லாமல் நாம் நினைப்பது அன்பு என்பது வாங்கி கொடுக்குற பொருளில் மட்டும் கிடையாது. எனவே குழந்தைகளிடத்திலே அன்பாக பழகுவது, வீட்டில் இருக்கிற நேரத்திலே அந்த குழந்தைகளுக்கு மார்க்கத்தை போதிப்பது, இதுவெல்லாம் இன்றைக்கு இல்லாத காரணத்தினால தான் குழந்தைகள் பின்னாளிலே வலித்து வருகிறார்கள். உங்களுக்கு தெரியும், சில வாரங்களுக்கு முன்னால் ஒரு பள்ளி சிறுவன் ஒரு தன்னுடைய பள்ளியினுடைய வகுப்பறை ஆசிரியை கொலை செய்து கொண்ட அந்த சம்பவம். அந்த சிறுவன் யார்? ஒரு முஸ்லீம் குடும்பத்தை சார்ந்தவன். ஒரு முஸ்லீம் குடும்பத்தை சார்ந்தவன் என்பதுதான் வருத்தத்திற்குரிய விஷயம். அந்த சிறுவன் சொன்ன தகவல் என்ன? முந்தைய இரவு ஒரு ஹிந்தி சினிமாவை பார்த்து கொண்டிருந்தான், அதில் கத்தியால் குத்தி கொலை செய்கிற ஒரு காட்சி. அந்த காட்சியை அப்படியே நடைமுறைப்படுத்தி விட்டான். வகுப்பறையில் வந்து தன்னை கண்டித்த அந்த ஆசிரியை குத்தி கொலை செய்து விட்டான். ஒரு தொலைக்காட்சியிலே பார்த்த அந்த சினிமா காட்சி அவனுடைய உள்ளத்திலே பதிந்து ஒரு கொலை குற்றத்தை அளவிற்கு அந்த சிறுவனை தூண்டியது என்று சொன்னால் இன்றைக்கு முஸ்லீம் குடும்பங்கள் எவ்வளவு மோசமான நிலையில் இருக்கிறது. ஆக இன்றைக்கு ஒரு பக்கம் மார்க்கத்தின் மீது நம்பிக்கை பெற்றோர்களுக்கும் இல்லை. அல்லாஹ்வுடைய இந்த தீனின் மீது, நம்முடைய நபியின் மீது உண்மையாக வைக்கப்பட வேண்டிய அன்பு, இந்த ஷரியத்தை எவ்வளவு நேசிக்க வேண்டுமோ, இந்த குர்ஆனை எவ்வளவு நேசிக்க வேண்டுமோ, பின்பற்ற வேண்டுமோ, அது பெற்றோர்கள் பெரியவர்களிடத்திலும் இல்லாத மார்க்கத்தை குறித்த சந்தேகம் நமக்கே உண்டு. இன்னைக்கு இந்த மார்க்கம் பின்பற்ற முடியுமா, இந்த சட்டங்களை கடைபிடிக்க முடியுமா என்கிற சந்தேகம் பெரியவர்கள்ட்ட இருக்கிற காரணத்தினால தான் குழந்தைகளிடத்திலும் மார்க்க பிடிப்பில்லாமல் வளர்ந்து பருவமடைகிற அந்த நேரத்தில் இப்படி தவறான ஒரு பாதையை தேர்வு செய்கிறார்கள். எனவே அன்பிற்குரியவர்களே, இஸ்லாத்திற்கு வெளியிலிருந்து வரக்கூடிய தாக்குதல் இருக்கிறதே, அதை கொண்டு இஸ்லாத்திற்கு அழிவு கிடையாது. எதிரிகளால் இஸ்லாத்தை அழிக்க முடியாது. அல்லாஹ் இந்த தீனை பாதுகாக்கிற பொறுப்படுத்திருக்கிறான். ஒருபோதும் அமெரிக்காவோ ஐரோப்பாவோ இஸ்லாத்தை அழிக்க முடியாது. ஆனால் இந்த தீனுக்கு எதிராக செயல்படக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து முஸ்லீம்கள் தான். முஸ்லீம்கள் தான் இந்த தீனை அழிப்பதற்கும், இந்த குர்ஆனை கேவலப்படுத்துவதற்கும், இந்த தீனை எல்லா வகையிலும் இழிவுபடுத்துவதற்கும் முஸ்லீம்கள் தான் முனைந்திருக்கிறார்கள். எனவே அந்த தாக்குதலை விட இந்த தாக்குதல் தான் நமக்கு மிகப்பெரிய கவலை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எனவே இனியும் இது தொடரக்கூடாது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த பெண் அவரோடு, இந்த பெண் இவரோடு ஓடி போய்விட்டார் என்கிற சம்பவங்கள் இன்னும் எத்தனை நாளைக்கு இதை நம்ம காதில் கேட்டுக்கொண்டிருப்போம்? இவ்வளவு கேட்ட பிறகும் ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னால் நாளை அல்லாஹுடைய சன்னிதானத்தில் நாம் அத்தனை பேரும் குற்றவாளிகள். நாம் அத்தனை பேரும், இந்த ஊரிலிருந்து ஒரு பெண் ஒரு மாற்றாரோடு ஓடி போய் இந்த தீனையும் இந்த சத்திய மார்க்கத்தையும் தான் ஏற்றுக்கொண்ட நபியையும் புறக்கணித்து விட்டு ஒரு பெண் ஓடினாள் என்று சொன்னால் அவள் ஓடியதற்கான காரணத்தை குறித்து அல்லாஹிடத்தில் நீங்களும் நானும் விசாரிக்கப்படுவோம். நாம் அதற்கான காரணத்தை அல்லாஹிடத்தில் சொல்லித்தான் ஆகணும். யாரோ எப்படியோ போய் தொலைகிறாங்கன்னு சொல்லி விட முடியாது. அல்லாஹ்ட்ட இதற்கு பதில் சொல்ல வேண்டும். எனவே அந்த அல்லாஹிடத்தில் நிறுத்தப்படுகிற அந்த நாளில் இந்த கேள்விக்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம், அந்த பதிலை இப்போதை நாம் தயார் செய்ய வேண்டும். இனி நம்முடைய சமூகத்து பெண்கள் இப்படி வழிகிடுவதை நாம் அனுமதிக்கவே கூடாது. நம்முடைய பெண்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் சர்வசாதாரணமாக பழகுவதை நிறுத்த வேண்டும். குறிப்பாக முஸ்லீம் அல்லாத காஃபிர்களுக்கு முன்னால் பெண்களை பழக விடுவது, இன்றைக்கி நாம் அதில் ரொம்ப தாராளமாக பெண்களுக்கு இடம் கொடுத்து காஃபிர்களுக்கு முன்னால் சர்வசாதாரணமாக பாருங்கள். எந்த ஒரு முஸ்லீமான ஆணும் நம்முடைய பெண்களுக்கு முன்னால் முழங்காலுக்கு மேலே ஆடையை தூக்கி கொண்டு நிற்பானா? ஆனால் நம்முடைய ஊருக்குள் உலாவக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்கள் ஊருக்குள் முழங்காலுக்கு மேல் ஆடையை உயர்த்தி கொண்டு நடக்க நாம் அனுமதி கொடுக்கிறோம். அனுமதி கொடுக்கக்கூடாது. இது நம்முடைய மார்க்கத்தினுடைய கட்டளை. இது அதிகாரம் அல்ல. இது அவர்களுக்கு எதிராக நாம் செய்யக்கூடிய நடவடிக்கை அல்ல. இது எங்களுடைய தீனுடைய சினாத்தை கடைபிடிக்கக்கூடிய ஊர். இந்த ஊரில் நீங்கள் இப்படி தான் நடக்கணும். எங்கள் பெண்களுக்கு முன்னால் இப்படி ஆடை தூக்கி கொண்டு உயர்த்தி கொண்டு நடப்பது கூட கூடாது என்று நாம் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே பெண்களுக்கு உரிய அந்த வழிகாட்டுதலை தந்து அல்லாஹுடைய இந்த தீனுடைய மகத்துவத்தை விளங்க வைத்து, இந்த தீனும் இந்த குர்ஆனும் நம்முடைய நபியும் நம்முடைய உயிரை விட மேலானவர்கள் என்கிற அந்த பாடத்தை அவர்களுடைய உள்ளத்திலே அழுத்தமாக நாம் புகுத்த வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம். இனி இன்னொரு முறை இந்த சம்பவங்கள் இங்கும் சரி வேறு எந்த ஊரிலும் நடக்கக்கூடாது. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த சத்திய மார்க்கத்தின் மீதான உறுதியையும் பிடிப்பையும் நமக்கு அதிகமாக்கி இந்த தீனை நம்முடைய உயிரினும் மேலாக நேசிக்கக்கூடிய நன்மக்களுடைய கூட்டத்திலே நம் எல்லோரையும் சேர்த்தல்வானாக. ஆஹுரு தாவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.